உழவர்களாலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி எஃப்எம். நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் பால் பண்ணை தொழில்நுட்பங்கள் மூலம் பெண்களை மேம்படுத்துதல் என்னும் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெறுபவர்கள் முதன்மை அறிவியலாளர் முனைவர் கே பொன்னுசாமி அவர்கள் மற்றும் திரு லோகநாதன் அவர்கள். அவர்கள் உரையாடல்களை நாமும் கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
வணக்கங்க, உங்க பேர் என்னங்க, நீங்க எங்க பணிபுரியுறீங்க?
வணக்கம், என்னுடைய பெயர் முனைவர் கு பொன்னுசாமி. தற்சமயம் நான் கர்நாலில் அமைந்துள்ள NDRI எனப்படும் தேசிய பால்வள ஆராய்ச்சி நிலையத்தில் முதன்மை அறிவியலாளராக பணி செய்து வருகிறேன்.
தாங்கள் பால் பண்ணை மூலம் எப்படி பெண்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்ற தலைப்புல பேச வந்திருக்கிறீர்கள். பெண்கள் மேம்பாடு என்று எதை கருதுகிறீர்கள்?
இது ஒரு நல்ல கேள்வி. எதேச்சியா சொல்ல வேணும்னா, ஒரு தொழில வந்து பெண்கள் தாமாகவே வந்து சிந்தித்து முடிவெடுக்கும் திறமை பெறுதலே பெண்கள் மேம்பாடு என்று என்னை பொறுத்தவரை நான் கருதுவேன். மேலும் அவ்வாறு முடிவெடுக்கும் போது அந்த துறை நிபுணர்களை கலந்தாலோசித்து முடிவெடுத்தல் மேலும் சிறப்பு பெறுவதாகும். மற்றவரை சார்ந்தே இருக்க வேண்டிய சூழ்நிலை மாற வேண்டும். தன் தேவையை தானே தீர்த்து கொள்ளக்கூடிய திறனை பெற்று அதை சிரமுடன் செயல்படுத்த வேண்டும். இதற்கு பெயர் தான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் பெண்கள் மேம்பாடு என்று கூறுவேன்.
கிராமங்களில் இன்றைய சூழ்நிலையில் பெண்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளனர்?
கிராமங்களை பொறுத்தவரைக்கும் வந்து விவசாயம் சார்ந்த தொழில்களில் தான் அதிகமாக அளவில் பெண்கள் ஈடுபட்டுருக்கிறாங்க. பிரதானமாக முக்கியமாக எடுத்துட்டிங்கன்னா பயிர் சாகுபடியில் அங்கே பங்களிப்பு வந்து பெரும்படியாக உள்ளது. பால் பண்ணையம், புறக்கடை கோழி வளர்ப்பு பெண்கள் அதிகளவில் ஈடுபட்டுள்ளனர். இது மட்டும் இல்லாமல் தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, மலர் சாகுபடி, காடை, முயல் மற்றும் பன்றி வளர்ப்பில் கூட நிறையா பெண்கள் வந்து தன் ஒரு ரோல் மாடல் மாதிரி இப்போல்லாம் வந்து முன்னாடி வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து நம்ம நல்ல வகையில் வந்து ஊக்குவிக்கணும்.
பால் பண்ணையம் பற்றி கூறினீர்கள், தொழில் எப்படி பெண்களை முன்னேற செய்கிறது என்று கொஞ்சம் சொல்லுங்கள்.
அதாவது நான் வந்து இந்த மாதிரி நேஷனல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் தேசிய பால்வள ஆராய்ச்சி நிலையத்தில் வந்திருக்கிறதுனால வந்து எங்களுடைய ஆராய்ச்சி முழுவதுமே வந்து பால் பண்ணையத்தை பற்றி தான். பொதுவாகவே கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் 70% மேலே பெண்கள் தான் வந்து அதிகமான அளவில் வேலை செய்கிறாங்க. முக்கியமாக எடுத்துட்டோம்னா இனவிருத்திக்கு மாடுகளை கொண்டு போகிறது, தீவனம் இடுதல், தண்ணீர் கொடுத்தல், மாட்டுச்சாலையை சுத்தம் செய்தல், பால் கறத்தல், கால்நடைகளை குளிப்பாட்டுவது, நோய் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்தல், மேலும் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்களை சந்தைப்படுத்துதல் போன்றவற்றில் பெண்களினுடைய பங்கு வந்து ரொம்ப பிரதானமாக உள்ளது. அதனால் அவங்கள வந்து நம்ம மேலும் மேலும் ஊக்குவிக்கணும். ஆகவே இதன் மூலம் பெறப்படும் வருமானத்தை தங்களது குடும்பத்தின் அன்றாட மற்றும் உடனடி தேவைகளுக்கு பெண்கள் பயன்படுத்துகின்றனர்.
நன்றி ஐயா, கரெக்டாக சொன்னீங்க. கடந்த 70 ஆண்களில் பால் பண்ணையம் எவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
பால் பண்ணையத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இன்றைக்கி வந்து அப்போ வந்து கிட்டத்தட்ட நாம் வந்து 75வது சுதந்திர தினத்தை வந்து நாம் வந்து இப்போ கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்குறபோது பாலை நாம் ஒரு முழுமையான உணவாக கருதுகிறோம். அதான் கம்ப்ளீட் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இப்போ பற்றாக்குறை நிலையிலிருந்து நாம் தேவைக்கு அதிகமான அளவுக்கு உற்பத்தி செய்யும் நிலைமையை நாம் இன்றைக்கி வந்து அடைந்துள்ளோம். அது வந்து மிகப்பெரிய அதான் வெண்மை புரட்சி அப்படின்னு சொல்கிறோம். 1950-51 வந்து ஒரு தனி நபருக்கு வந்து 124 கிராம் ஒரு நாளைக்கு கிடைத்த பால் 1970-71 வந்து 112 கிராம் என்று குறைந்து, அதுக்கப்புறம் மறுபடியும் 2017-18 வந்து 379 கிராமுக்கு மேல் கிடைக்கும் நிலைக்கு நாம் வந்துள்ளோம். இதுவே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. இன்னைக்கு வந்து 187 மில்லியன் டன் பால் உற்பத்தி நாம் வந்து செய்கிறோம். அதாவது உலகத்திலேயே வந்து 2008லிருந்து இன்னைக்கு வரைக்கும் நாம் தான் வந்து முதல் இடத்துல வந்து பால் உற்பத்தியில் வந்து இருக்கிறோம். இதற்கு மிக முக்கிய காரணம் வெண்மை புரட்சி ஏற்படுத்தப்பட்டது தான். இதை வந்து ஆங்கிலத்தில் ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு வந்து நாம் பொதுவாக கூறுவோம். இதை வந்து 3 பகுதிகளாக அமல்படுத்தப்பட்டது. முதல் பகுதியானது 1970-71 முதல் 1980-81 வரையிலும், இரண்டாவது பகுதியானது 1978-79 முதல் 1984-85 வரையிலும், மூன்றாவது பகுதியானது 1977-88 முதல் 1996 வரை செயல்படுத்தப்பட்டது. அப்படி செயல்படுத்தப்பட்டதுனால தான் வந்து இந்த பால் கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம் நம்முடைய இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் வந்து தொடங்கப்பட்டு இன்று நாம் பால் உற்பத்தியில் முதன்மை மிக்க ஒரு நாடாக செயல்படுகிறோம். இதில் வந்து பால் கூட்டுறவு சங்கங்களுடைய பணி வந்து மிக மிக குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னாடி வந்து என்னென்ன திட்டம்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 1952 வந்து கால்நடை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் உருவாக்குனாங்க. 1964 வந்து வேண்டிய அளவுக்கு இன்னும் ஒரு திட்டம் கூட கொண்டு வந்திருந்தாங்க, வந்து கால்நடையில் முன்னேற்றக்கூடிய திட்டம். 1992 வரை இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் 92 அப்புறம் இந்த பால்வளைத்துறையின் மீது உள்ள பல கட்டுப்பாடுகள் வந்து தளர்த்தப்பட்டன. இந்த கட்டுப்பாடுகள் சிறிது சிறிதாக தளர்த்தப்பட்டதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்களுக்கு நிகராக அரசு உற்பத்தியாளர் கம்பெனிகளை ஊக்குவிக்கிறது, அதாவது ப்ரொடியூசர் கம்பெனின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2024 வந்து 10,000 உற்பத்தி கம்பெனிகளை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற வந்து இலக்கமிட்டுருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து முக்கியமாக வந்து பால் சம்மந்தப்பட்ட பொருட்களுக்கும் அதிக அளவில் வந்து முக்கியத்துவம் கிடைக்கும்.
கால்நடை வளர்ப்பு விவசாயிகளின் பங்கு என்னென்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா?
கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ வந்து 75% கால்நடைகள் வந்து சின்ன சிறு குறு விவசாயிகள் தான் வந்து கால்நடைகள் வச்சுக்கிறாங்க. இவர்கள் மொத்த விவசாயிகளின் எண்ணிக்கையில் வந்து கிட்டத்தட்ட 86% இருக்காங்க. ஆகவே தான் நில உரிமையை விட கால்நடை உரிமை சமச்சீராக உள்ளது என்று கட்டாயமாக கூற முடியும். ஏன்னா நிலத்தில் வந்து நிறையா வந்து கிராமத்துக்கு வந்து வித்தியாசம் இருக்கும். ஒரே கிராமத்தில் வந்து சில பேர்த்து வந்து அதிகமாக நிலம் இருக்கும், ஒரு சில பேர்த்து கம்மியாக இருக்கும். பட் கால்நடை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 2 முதல் 3 கால்நடைகள் வைத்திருக்க வந்து கிட்டத்தட்ட எல்லாத்துட்டையுமே இருக்க ஒரு கிராமத்துக்கு போனோம்னா நம்ம பார்க்க முடியும். இதில் வந்து விவசாயிகள் சராசரியாக 2 முதல் 3 கால்நடைகள் வைத்துள்ளனர். கால்நடைகள் 2018-2019 வந்து சுமார் 493,676 கோடி ரூபாய்கள் அளவிற்கு உற்பத்தியில் பங்காற்றியுள்ளனர். அதாவது நாட்டினுடைய மொத்த உற்பத்தியில் வந்து 4.8% ஆகும். விவசாய உற்பத்தியில் வந்து கிட்டத்தட்ட 27-28% வந்து இந்த பாலினுடைய பங்களிப்பு உள்ளது. வந்து இதற்கு காரணம் வந்து முட்டை பால் மற்றும் மாமிச அளவு உண்ணும் விகிதம் கூடிக்கொண்டே வருகிறது. இன்னைக்கு வந்து பால் இருக்க கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து நெல் கோதுமை மற்றும் கரும்பு பயிர்களிலிருந்து கிடைக்கும் மதிப்பை விட அதிகமாக உள்ளது. கிராமப்புறங்களில் இதன் வளர்ச்சி 35%, நகரப்பகுதிகளில் இதன் வளர்ச்சி 27% உள்ளது.
ஆராய்ச்சி நிலையத்தில் பணிபுரியுறீங்க, சமீப காலத்தில் உங்கள் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து என்னென்ன கண்டுபிடிப்புகள் வந்துள்ளன கொஞ்சம் சொல்ல முடியுங்களா?
எங்களுடைய என்டிஆர்ஐன்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய பால்வள ஆராய்ச்சி நிலையம் வந்து ஆசியாவிலேயே வந்து ஒரு நம்பர் 1 ஆராய்ச்சி நிறுவனம். இது வந்து இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகத்தினுடைய கீழே வந்து செயல்பட்டு வருகிறது. இந்த என்டிஆர்ஐ வந்து கடந்த 5 ஆண்டுகளாகவே நம்ம இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க்னு சொல்லக்கூடிய இதில் வந்து நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து நம்பர் 1 யூனிவர்சிட்டியாக என்டிஆர்ஐ தான் வந்து அந்த பொசிஷன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வருது. அது காரணம் இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வரக்கூடிய கண்டுபிடிப்புகளாகும். கண்டுபிடிப்புகள் மட்டுமல்ல, இங்கே இளநிலை, முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி பட்ட படிப்புகளும் கொடுக்கப்படுகின்றன. அவர்களும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பணி செய்கிறாங்க. முதன் முதல்ல வந்து தேசிய பால்வள ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து கரண்ட் பிரைஸ், கரண்ட் ஸ்விஸ் அப்படிங்கிற 2 உயர்தர பால் தரக்கூடிய 2 பால் இனங்களை நாங்கள் வந்து உருவாக்கணும். அதுக்கப்புறம் சினைக்கு வந்துள்ள பால்வள கால்நிலைகளை கண்டறிவதற்காக குரல் வளம் கண்காணிக்கும் கருவி, அந்த வாய்ஸை வச்சு வந்து எப்படி வந்து அந்த என்ன இதுக்கு அந்த மாடு கத்துது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு கருவி, சினை பருவத்தை கண்டறியும் கருவி, இது மாதிரி கண்டறியெல்லாம் வந்து கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. அப்புறம் பால் வளத்திறனை அதிகரிக்க சமச்சீரான உணவு மிகவும் அவசியம். அந்த சமச்சீர் உணவில் வந்து கொழுப்பும் புரதமும் மிக முக்கிய பங்காற்றுகிறது. இதற்காக பைபாஸ் புரதம், பைபாஸ் கொழுப்பு, அதாவது பைபாஸ் புரோட்டீன், பைபாஸ் ஃபேட், அதையும் வந்து என்டிஆர்ஐ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதை விவசாயிகள் மத்தியில் வந்து பிரபலப்படுத்தி வருது. மேலும் பகுதி சார்ந்த தாது உப்பு கலவை, அதாவது வந்து ஏரியா பேஸ்டு மினரல் மிக்சர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி வந்து மினரல் மிக்சர் அந்த தாது உப்பு கலவை வந்து வேறுபடும். அதை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சு அதை விவசாயிகள் மத்தியில் வந்து நாங்கள் அதை பாப்புலரைஸ் பண்ணுறோம். அதுபோக மிகச்சிறிய அளவில் தேவைப்படும் சத்துக்களான செலினியம், கோபால்ட், நிக்கல், வைட்டமின் இ போன்றவற்றின் செயல்திறனை கண்டறிந்து விவசாயிகளிடம் அவற்றின் பங்கை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். சுற்றுச்சூழல் மாறுபாட்டில் எவ்வாறு உள்நாட்டு கறவை இனங்கள் சுதாகரித்துக் கொள்ளும் அறிவியல் அடிப்படையை கண்டறிந்துள்ளோம். அதுக்கு போக எங்களது நிறுவனம் இதுவரையில் 100க்கும் மேற்பட்ட பால் சார்ந்த மதிப்பூட்ட பொருட்களை உருவாக்கியுள்ளது. பாலில் கலப்படம் என்பது மக்கள் மத்தியில் இன்னைக்கு ஊடகங்கள் மூலம் பெரிதும் விவாதத்துக்குள்ளாக பொருளாக மாறியுள்ளது. இதுபோன்ற கலப்படங்களை கண்டறியும் தொழில்நுட்ப கருவிகளை, கிட்ஸ், அடல்ட்ரேஷன் ரிடக்ஷன் கிட் நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கிறோம். இதில் வந்து 50 பைசா முதல் 1 பைசா வரை செலவு செய்தால் நாம் என்ன கலப்பட பொருள் அது வந்து கலக்கிருக்காங்கன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும்.
சரிங்க. தேசிய பால்வள ஆராய்ச்சி நிலையம் பெண்கள் முன்னேற்றத்துக்காக என்னென்ன செய்துள்ளதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
பால் பண்ணையும் சார்ந்த தொழிலில் பெண்களே அதிக அளவில் ஈடுபட்டதாக நான் முதலில் கூறினேன். அவர்களுக்காக ஏராளமான பணிகளை எங்களது ஆராய்ச்சி நிலையம் செய்து வருகிறது. முக்கியமாக எங்களது நிறுவனத்தில் வந்து பெண்கள் முன்னேற்ற ஆராய்ச்சி கூடம், விமன் எம்பவர்மெண்ட் லேப் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் வந்து பெண்களுக்கு வந்து நாங்கள் வந்து பயிற்சிகள் கொடுக்குறோம். விவசாயிகளுக்கான வயல்வெளி பள்ளி, ஃபார்மர்ஸ் ஃபீல்டு ஸ்கூல்னு சொல்லக்கூடிய வயல்வெளி பள்ளி வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் இரண்டு நாள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை வந்து நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம். விழிப்புணர்வு முகாம் அவேர்னஸ் கேம்ப் வந்து ரெகுலராக நடத்துகிறோம். கால்நடை மருத்துவ முகாம் வெட்டினரி கேம்ப், அதுபோக வந்து விவசாயிகள் இருப்பிடத்திற்கே சென்று பால் பண்ணைய கல்வி, அதாவது வந்து டெய்ரி எஜுகேஷன் அட் ஃபார்மர்ஸ் டோர் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டையும் வந்து நாங்கள் ரன் செயல்படுத்துகிறோம். விவசாயிகளுக்கான பயிற்சி முகாம்கள், என் கிராமம் என் பெருமை, இது வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து உருவாக்குனது 2015 மேராகோ மேரா கௌரவம்னு வந்து இந்த ஆங்கிலத்தில் சொல்கிறோம், தமிழில் வந்து என் கிராமம் என் பெருமை. இதில் வந்து ஒரு 5 விவசாயிகள் வந்து அந்த கிராமத்திற்கே சென்று அவர்கள் மத்தியில் வந்து அறிவியல் விவசாயத்தை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, இது போன்ற வேலைகளை எங்களுடைய விஞ்ஞானிகளும் மாணவர்களும் நிறைய ஆராய்ச்சி பணிகளை பெண்களின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக மேம்படுத்துவதற்காக செய்து கொண்டுள்ளனர். குறிப்பாக பெண்களின் பால் பண்ணையம் பற்றிய அடிப்படை அறிவு, திறன், தொழில்நுட்ப பின்பற்றுதல், தொடர்பு கொள்ள பயன்படுத்தப்படும் ஊடகம், எதிர்கொள்ளும் சவால்கள் போன்றவற்றை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை பரிந்துரைகளாக நாங்கள் கொண்டு வருகிறோம்.
நீங்கள் பல்வேறு திட்டங்களை பற்றி கூறினீங்க, நீங்கள் செயல்படுத்திய பெண்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டத்தை விரிவாக கூறுங்கள்.
நான் வந்து அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அறிவியல் மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒன்று வாங்கி கர்னால் ஹரியானாவில் வந்து ஒரு 3 மாவட்டங்களை கண்டறிந்து அந்த 3 மாவட்டங்களை வந்து மகளிர் சுய உதவிக்குழுவுகளுக்கு வந்து பெரிய அளவில் வந்து நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்தோம். அந்த பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணால் வந்து அங்கே ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் என்ஆர்எல்எம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் வந்து ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை பெருக்கணும், நாங்கள் வந்து என்டிஆர்ஐ மாதிரி ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து பயிற்சி கொடுக்க முடியும். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பல சுய உதவிக்குழுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து பல வகையில் முன்னேற்றிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கால்நடை வளர்ப்பில் பெண்கள் முன்னேற்றம் என்ற ஒரு ஆராய்ச்சி திட்டம் வந்து ஒடிசா புவனேஸ்வர் நகரத்தில் அமைந்துள்ள மத்திய விவசாய பெண்களுக்கான ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் நிதி உதவி செய்யப்பட்ட திட்டத்தை கர்நாள் மாவட்டத்தில் வந்து 2017 வரைக்கும் நாங்கள் செயல்படுத்தினோம். இந்த திட்டத்தை வந்து 2 கிராமம் பிங்கிலி மற்றும் ஜூன்லா அப்படிங்கிற 2 கிராமங்களில் வந்து நாங்கள் அதை செயல்படுத்தி பார்த்தோம். அதில் வந்து முக்கியமாக எப்படி வந்து பால் பண்ணையும் சார்ந்த தொழில்நுட்பங்களை வந்து எடுத்துச் செல்வது என்ற செயல் விளக்கம் செஞ்சு காமிச்சோம். 2 கிராமத்துலையுமே 2 கிராமங்கள்லையும் 20 பேர் கொண்ட பெண்கள் குழுக்களை ஃபஸ்ட் உருவாக்கணும். இந்த குழுக்களில் வந்து எல்லா சமுதாய மக்களும் இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துட்டோம். இந்த குழுக்களின் மூலம் பால் பண்ணை விவசாயத்தில் அந்தந்த கிராமங்களில் காணப்படும் பிரச்சனைகளை கண்டறிந்து அவைகளில் எவை முக்கிய பிரச்சனைகள் என்று அட்டவணைப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை தேசிய பால்வள ஆராய்ச்சி நிலையம் கர்நாளில் அளித்து அதன் பிறகு மீண்டும் அவங்க கிராமத்துக்கே போய் மறுபடியும் பயிற்சி கொடுத்தோம். ஸோ பல முறை வந்து பயிற்சி கொடுக்க அவங்களுடைய திறன் வந்து மேம்படுத்துது. ஒரு சில இடுபொருட்களை சந்தையில் வாங்கி இக்குழுவில் உள்ள பெண்களுக்கு நாங்கள் வழங்கி அவர்களை தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வச்சோம். அதனால் கூடிய வரையில் வந்து அவங்களுடைய திறன் வந்து மேம்பட்டதுனால வந்து ஏதோ எவ்வளோ அளவுக்கு அவங்க வந்து முன்னுக்கு வந்தாங்க. முக்கியமாக தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம்னு சொன்னோம்னா கம்ப்ளீட் கேட்டல் ஃபீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முழுமையான கால்நடை தீவனம், மதிப்பூட்டப்பட்ட பால் சார்ந்த பொருட்கள், தீவன ஊறுகாய் சைலேஜ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், தீவன ஊறுகாய் என்று சொல்லப்படும் சைலேஜ் பை அதை வந்து நாம் அறிமுகப்படுத்தணும், நீண்ட நாள் பசுந்தீவனம் அளிக்கக்கூடிய கம்பு நேப்பியர் மற்றும் பெர்சீம் BL42 ரகம் இதை வந்து அறிமுகப்படுத்தணும், பாதுகாப்பான தீவனம் நறுக்கி அதாவது வந்து அதையும் வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தணும், தென் பாதுகாப்பு திறன் மிகுந்த பயிர் அதாவது தீவனப்பயிர் அறுவடை செய்யும் அறிவால் அதை அறிமுகப்படுத்தணும். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் பார்த்தோம்னா வந்து லஸ்ஸி வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க, அந்த லஸ்ஸி கருவி வந்து ஒன்று அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தோம் எல்லா குரூப் மெம்பர்ஸ்க்கும். மடிவீக்க நோயின்னு சொல்லக்கூடிய மடிவீக்க நோயை கண்டறிய கலிபோர்னியா மேசட்டிஸ் கருவிங்கிற கருவி வந்து அறிமுகப்படுத்தணும், எளிதாக சாணம் வாரக்கூடிய கருவி அதாவது வந்து டங் ஸ்கிராப்பர் அப்படிங்கிற அந்த கருவி வந்து நாங்கள் பிரபலப்படுத்தணும், உட்கார்ந்து பால் கறக்கும் நாற்காலி அதாவது வந்து பெண்கள் வந்து உட்கார்ந்து பால் கறக்கும் வந்து கால் வலிக்கும் அவங்க இடுப்பு வலிக்கும் அதை வந்து குறைக்கிறதுக்காக அது ஒரு கருவி நாங்களே வந்து டிசைன் பண்ணி அதையும் வந்து நாங்கள் வந்து செயல்படுத்தணும். அதுபோக தீவனம் சுமந்து செல்ல சுமை தாங்கும் கருவி, இது போல் பல தொழில்நுட்பங்களை வந்து கிராமங்களில் உருவாக்குறதுனால அவங்க தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வருமானமும் பெருகி அவங்களுடைய வாழ்வாதாரம் மிக சிறப்பாக இருந்தது வந்து எங்களுடைய முடிவு வந்து தெரிஞ்சது.
பால் பண்ணை மூலம் பெண்கள் மேம்பாட்டை பற்றி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.
நேயர்களே, இதுவரை பால் பண்ணை தொழில்நுட்பங்கள் மூலம் பெண்களின் மேம்பாடு பற்றி திரு லோகநாதன் மற்றும் முதன்மை அறிவியலாளர் முனைவர் கே பொன்னுசாமி அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.